அத்தியாயம் 6 வசனம் 1. வேதத்தின் வசனங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு சுலபமான பாதையை அறிவிக்கக்கூடியதாகவும் ஒளிமிக்க பாதையில் அமைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நமக்கு அறிவிக்கக்கூடியது வேதம் என்ற ஒன்றை படிப்பதற்கு முன்பாக உள்ளம் அறிவிக்கின்றது. நமக்கு மேலான ஒரு மாபெரும் ஆற்றல் இருக்கிறது என்பதை, இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் உள்ளத்திற்கு இணையான புத்தகம் கிடையாது. அப்படியானால் அந்த வேதத்தை நாம் அறிந்திருக்கின்றோமா? முழுமையாக அதனை நாம் பார்க்கின்றோமா? முழுமையாக அதனை நாம் ஏற்றுக்கொண்டோமா? அல்லது நாம் ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருக்க மறந்துவிட்டவர்கள் நாம் ஆகிவிட்டோமா? அதை மறைத்து விட்டோமா அல்லது உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த உண்மை நமக்கு தெளிவாகும். வேதத்தை நாம் மறைத்து விட்டோம், பின்னர் மறந்தும் விட்டோம். அதன் காரணமாக நமக்கு உணர்வுகள் மறந்தும் போய்விட்டன. அந்த உணர்வுகள் மறந்து போகும் பொழுது நாம் இருள்களிலும் ஆகின்றோம். எந்த ஒரு தேவைக்கும் வழி அறியாத நிலை, அந்த இருள் சூழ்ந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடுகின்றோம். இந்த நிலை மாறுவதற்காக வேண்டி, சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி வேதம் புத்தகமாக நம் முன்பாக இருக்கின்றது. அத்தியாயம் 6 வசனம் 1. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். அவனே இருள்களையும் ஒளியையும் அமைத்தான். அப்படியிருந்தும் நீங்கள் அவனுக்கு, தன் இறைவனுக்கு ஒவ்வொருவரும் தங்களை சமமாக்கிக் கொள்கின்றனர். மிகப்பெரும் நஷ்ட வழியாக நாம் ஆகியிருப்பதை இந்த ஒரு வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. தங்களை தங்கள் இறைவனுக்கு அவர்கள் சமமாக்குகின்றனர். நாம் வாழ்கின்றோம், நாம் முயற்சிக்கின்றோம், நாம் உழைக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது உண்மையானால் கேள்விகள் நமக்குள் கேட்க வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கேள்வி கேட்காமல் அதிலிருந்து பிறக்கக்கூடிய, உள்ளிருந்து பிறக்கக்கூடிய தெளிவு நமக்கு வெளிச்சமாக ஆகாமல் போய்விடும். கேள்வி கேட்டு அதிலிருந்து இருள்களிலிருந்து வெளிச்சம், கேள்வி கேட்பதற்கான காரணம் இது விளங்கவில்லை, புரியவில்லை, தெரியவில்லை, தெளிவு ஆகவில்லை. அவ்வளவுக்குமே நான் இருள்களில் இருக்கின்றேன். இப்பொழுது வெளிச்சம் எனக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அந்த கேள்வியில் உறுதியாக நான் இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த தெளிவானது என்னுடைய தேவையையும் என்னுடைய கேள்வியையும் நான் உறுதியாக பார்க்க முடிகின்றது. அந்த தெளிவு, இருள் விலகி ஒளி கிடைத்திருக்கின்றது. இது கேள்விக்கான பதில் கிடைக்கும் பொழுது அது ஞானங்களாக அமைகின்றது. ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு உள்ளிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த ஞானமானது என்ற இயற்கையை மாற்றிவிட்டது. அந்த இயற்கையானது பூமியின் அடிப்படையை ஒட்டி இருக்கக்கூடிய வெளிச்சங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெளிவு உள்ளத்தின் வாயிலாக நான் நம்பிக்கை கொள்வதற்கு வழிவகுக்கிறது. அந்த நம்பிக்கையின் மீதுதான் உங்களுடைய வாழ்க்கை தெளிவான, உறுதியான, அமைதியான, நிம்மதியான, பொறுமையை கொண்டு நடக்கக்கூடிய சத்திய பாதையாகவும் அது உறுதிமிக்க பாதையாகவும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை உங்களை கொண்டு அது நடைமுறைப்படுத்துவதாகவும் அமைகிறது. சிந்தனையோடு செவிசாய்க்க வேண்டி இப்பொழுது நாம் உள்ளத்தின் பக்கம் கேட்கின்றோம். நான் உழைக்கின்றேன் என்று கூறினீர்கள். அந்த உழைப்புக்கான சக்தி எங்கிருந்து வருகிறது? நான் உற்சாகமாக இருக்கும் பொழுது உழைக்க முடியுமா? என்னுடைய காரியங்களில் ஈடுபாட்டோடு இருக்க முடியுமா? அல்லது நான் பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக இருக்கும் பொழுது என்னுடைய காரியங்களில் ஈடுபட முடியுமா? நிச்சயமாக உற்சாகமும் அமைதியும் எனக்கு இருக்கும் பொழுது என்னுடைய காரியங்களில் நான் ஈடுபட முடியும், மிகவும் ஈடுபாட்டுடன், அவசிய தேவையுடன். இதற்கப்பால் எனக்கு வாழ்க்கை இல்லை என்ற அந்த நிம்மதியோடு, இதில் எனக்கு சுகமும் இருக்கிறது என்ற அந்த உறுதியோடு, அந்த உற்சாகமும் அமைதியையும் பின்னர் மன அழுத்தமும் மனக்குறைபாடுகளும் ஏற்படுத்துவது யார்? எங்கிருந்து அது உருவாகின்றன? எப்படி அது என்னுடைய முயற்சிக்கான உழைப்புக்கான அந்த சக்தி சூழ்நிலையை குறைக்கிறது? என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய அதீதமான அதன்பாடு இருக்கக்கூடிய அந்த ஆசையும் எப்படி திடீரென்று இல்லாமல் ஆகிவிடுகின்றது? யார் இதை முறைப்படுத்துவது என்பதை நாம் அறியும் பொழுது இது எனக்கு அப்பால் ஒன்றுக்குள் நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு உள்ளம் சுகமாக இருந்தால் நான் என்னுடைய காரியங்களில் இருக்க முடியும். உங்களுடைய காரியங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அது என்ன என்பதை அடுத்த கேள்வி கேளுங்கள். என்ன உங்களுடைய காரியங்கள்? நான் நாளைக்கு இவ்விதமாக இருக்க வேண்டும், இவ்விதமாக வளம் தொங்க வேண்டும், இவ்விதமாக சம்பாதிக்க வேண்டும், இதெல்லாம் என்னுடைய காரியமாக இருக்கின்றது. எதற்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற அடுத்த கேள்வி. உணவுக்காக சம்பாதிக்க வேண்டும். இப்பொழுது உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த உணவுக்கான பசி அவசியமா? அல்லது உணவுடைய பொருளினுடைய தேக்கம், நீங்கள் எதனை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது அவசியமா? பல கேள்விகள். நீங்கள் இருள்களில் இருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு புரியும். இருள்களை அவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொரு தேவைக்குமான ஒளி கிடைத்தால் தவிர நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இருள்களில் எந்த நேரத்தில் தடம் பெறுவோம், எந்த நேரத்தில் தவறுவோம், எந்த இடத்தில் எனக்கு அடிபடும், எந்த இடத்தில் எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் உருவாகும் என்று தெரியாத நிலையில் நான் சிந்தித்து தெளிவடைந்து உணராமல் ஒரு பாதையில் செல்லும் பொழுது அவ்வளவையும் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். என் வாழ்க்கையை நான் இருள்களில் தொலைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக அது உங்களுடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றல் அங்கிருக்கின்றது. இப்பொழுது முதல் வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ் என்ற பொருளுடைய அர்த்தம் என்ன, பதத்தினுடைய தெளிவு என்ன? அவனை தவிர இல்லை என்ற ஒரு வார்த்தைக்கான பொருள் அல்லாஹ். அவனன்றி அணு கூட அசையாது என்று கூறுகின்றோமே, அந்த அணு எனக்காக அசைவதற்காக ஒரு சிறு துரும்பு நன்மையின் துரும்பின் அளவிற்குரிய ஒரு நன்மை எனக்காக அமைய வேண்டுமென்றால் அவனுடைய அனுமதி என்று இல்லை, ஒரு துரும்பளவு நன்மை கூட. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனை தவிர இல்லை, அவ்வளவுதான். இவனை தவிர இல்லை என்றால் அவனை தவிர இல்லை, இவன்னா காட்டன் ஒரு உருவமாக, அவன் என்பது நிச்சயமாக இங்கு இல்லை, ஆனால் எங்கு இருக்கின்றான் எனக்கு தெரியாது. அவன் என்ற ஒரு பொருளுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த மாபெரும் ஆற்றல் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றல் என்பது பதிலாக அவன் என்று கூறுகின்றேன், இங்கு இல்லை ஆனால் இருக்கின்றான். யார் பேசிக் கொண்டிருப்பது என்னிடம்? இப்பொழுது என் உள்ளத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளும் வாயில் பேசக்கூடிய வார்த்தைகளும் வித்தியாசமானது. உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அவ்விதமாகவே மொழி அடிப்படையில் பேச முடியாது. உள்ளத்தில் இருக்கக்கூடியது உணர்வு, அந்த உணர்வில் எனக்கு இருக்கின்றது அவன் ஒருவனை தவிர இல்லை, எனக்கு எந்த கதியும் கிடையாது அவனை தவிர, இது சரணாகதி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை கும்பிடுதல் என்பதாகும். சரணாகதி, நான் இல்லை, அவன் இல்லை, எவனும் எனக்கு உதவி செய்ய முடியாது. மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், இருள்களில் கிடக்கின்றார்கள். எந்த ஒரு தெளிவும் இல்லாத நிலையில் ஊர் மக்கள் உலக மக்களை பார்த்துக்கொண்டு இதுதான் வழி என்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பணத்தை நான் தேடிச் செல்கின்றேன், இங்கு ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய கேடு. பணத்திற்கு முன்பாக நீங்கள் உணவை நாடுங்கள். அந்த உணவை நாடக்கூடிய அந்த சூழ்நிலையை உங்களுக்கு பிரதானமாக நீங்கள் கொள்ளுங்கள். நீங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு உணவை சாப்பிடாமல் உணவுக்கு பத்தியமிட்டுவிட்டு மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டு அந்த கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், உணவை பார்த்தாலே பயப்படக்கூடிய நாம், சம்பாதித்து கொண்டு மருந்துகளை வாங்கி கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மருத்துவர்களுடைய உதவியை கொண்டு நான் வாழ்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், இல்லை, மருத்துவர்களுடைய உதவியை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தெளிவாக ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை ஒன்று. அந்த தவணை முடியும் வரையில் உங்களுடைய வாழ்க்கை முடியப் போவதில்லை. இந்த வாழ்க்கையில் சுகமாக வாழ வேண்டுமென்றால் ஒளி வேண்டும். இந்த வாழ்க்கையை முழுமையிலும் நான் கஷ்டத்தோடு வாழ வேண்டுமென்றால் இருள்களில் வாழுங்கள். இருள்களில் வாழ்வது பிற மனிதர்களை பார்த்து இது வழி என்று ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் நான் வழியை தேடாமல் இருள்களிலிருந்து தெளிவை பெறாமல் நான் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களை கஷ்டத்தில் வாழ்த்தக்கூடிய வாழ்க்கையாகும். உணவுக்கு பத்தியம் விட்டுவிட்டு மருந்துகளை கொண்டு வாழ்வீர்களே அந்த வாழ்க்கை. பின்னர் நான் இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் கொண்டு வாழ்வதன் காரணமாகத்தான் இவ்வளவு காலமும் வாழ்ந்தேன் என்று கூறுவீர்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்ட நேரம் மறுமுறையில் உங்களுக்கு மரணம் இல்லை என்பது தெரியும். உங்களுக்கு விதிக்கப்பட்ட காலம் 90 வயது என்றிருந்தால் நீங்கள் 30 வயதில் நோயாளியாக மாறுகின்றீர்கள். உள்ளத்தின் இருள்களில் நான் சிக்கிக்கொண்டு சீரழிந்ததன் காரணமாக என்னுடைய கேடுகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த 30 வயது முதலாக இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய 60 வருஷங்கள் நான் வாழ்ந்தே தீர வேண்டும். இதில் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போக்குகளின் காரணமாகத்தான் மருந்துகளின் மாத்திரைகளின் மருத்துவின் காரணமாகத்தான் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றோம். அவ்விதமாக இல்லை, இந்த வாழ்க்கை முடிகிற முறையில் நீங்கள் துன்பத்திலும் கஷ்டத்திலும் உங்களை ஆக்கிக் கொண்டு வாழ்ந்தீர்கள். இவ்விதமான வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை அமைக்கவில்லை, உங்களுக்கு உள்ளத்தை அமைக்கவில்லை. இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்வியின் அடிப்படையாக மருந்துகளின் காரணமாகத்தான் இவ்வளவு காலம் வாழ்ந்தார். அப்படி அல்ல, உங்கள் விதிக்கப்பட்ட காலமெல்லாம் கஷ்டத்தில் வாழ்ந்தீர்கள் உங்களுடைய போக்குகளின் காரணமாக. அது சத்தியம். ஒரு சிறு துரும்பளவு தீமைகள் நமக்கு பெரும் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது என் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு. இதனை அனுபவிப்பதற்காக நான் படைக்கப்படவில்லை என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய அந்த கஷ்டம் வரும்பொழுது அதே நேரம் இறைவனுடைய வாக்கு, இந்த கஷ்டம் வேண்டாம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று கூறுங்கள். இந்த துரும்பளவையும் நீக்கிவிட்டு என்னை சொர்க்க பூமியில் வாழ்வதற்கு அவன் ஒருவன் போதுமானவன் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அனைத்து புகழும் எல்லா புகழும் வானங்களிலும் பூமியிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் புகழ் அனைத்தும் அவனுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் எனக்காக விதிக்கப்பட்ட காலம் முழுமைக்கும் வாழ்வதற்கு நான் சபிக்கப்பட்டவனாக வாழவில்லை, என் மனதில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு துன்பமும் நிகழும் பொழுதெல்லாம் நீங்கட்டும் என்ற அடிப்படையில் அந்த சுகம், சுகமான உணர்வு, அந்த வாக்கு எனக்குள் இறங்குகிறது, என் மனதில் தோன்றுகிறது, நான் சுகமாக வாழ வேண்டும். இப்பொழுது உள்ளத்தை கவனிப்போமா, ஊர் உலகத்தை கவனிப்போமா? அவர்கள் கூறுவார்கள், வாழ்க்கைனா எல்லாம் வரத்தான் செய்யும் என்று கூறுவார்கள். ஆனால் வந்த உடன் போக வேண்டும் என்று கூறுபவர்கள், வாழ்க்கை என்றால் எல்லாம் வரும், அவ்வளவு கேடுகளும் வரும் என்று தத்துவம் பேசக்கூடிய இந்த மக்களை நான் கேட்கின்றேன். என் உள்ளத்தில் நான் கேட்கின்றேன், இது வேண்டாம் என்று. இந்த சுகம், சுகவீனம் வேண்டாம், சுகம் வேண்டும், சுகம் தவற வேண்டாம், சுகவீனம் நெருங்க வேண்டாம் இருக்கிறது. சுகவீனம் வந்துவிட்டால் போக வேண்டும் என்று அதே நேரம் அந்த மூச்சில் நமக்கு ஒலிக்கிறது. இங்கு பேசுவது யார்? இந்த இரண்டில் அழகான செய்தி அது, வரத்தான் செய்யும் என்று கூறக்கூடிய இந்த மக்கள், தத்துவம் பேசக்கூடிய இந்த மக்கள். ஒரு சிறு துரும்பு சுகமீனம் கிடைக்கும் பொழுது நீங்கட்டும் என்று கூறக்கூடிய மனம், இதை நம்ப வேண்டுமா, இது வேண்டுமா, அல்லது ஊர் மக்கள் வேண்டுமா? இப்பொழுது சிந்தனையின் போது தன்னை யார் என்று இறைவன் அறிவிக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற அந்த ஒரு எண்ணத்தில் நம்முடைய தீமைகள் நீங்குகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். என்ன பிரார்த்தனை செய்வது, எப்படி பிரார்த்தனை செய்வது? பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. என்னுடைய பிரார்த்தனைகள் எனக்கு சரிசாய்க்கவில்லை, என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிக்கவில்லை. ஏன் உணர்ந்து தெளிவடையாத நிலையில் நாம் பேசிக் கொண்டிருப்பது உடலின் வார்த்தைகள்? அதற்கு நிச்சயமாக இரண்டு பதில் கிடையாது. சிந்தித்து உணருங்கள், தெளிவாக உணருங்கள், வெளிச்சத்தில் அமையுங்கள். இப்பொழுது இறைவன் யார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து புகழும் அவன் ஒருவனுக்கு, இவ்வளவு கஷ்டங்களுக்கும் இடையில் சுகமாக வேண்டும் என்ற ஒரு பேச்சு மாபெரும் ஆற்றல் மிக்க மகாசக்தி என்று கூறுவீர்களே, அந்த மகாசக்தியிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை உங்களை அறிய செய்யாமல் தடுத்தது நீங்கள் மனிதர்களுடைய போக்குகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, உள்ளத்தின் பக்கம் திரும்பாமல் அந்த ஒரு கேள்வி கிடையாது. சுகம் வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வாழ்நாள் விடுமைக்கும் ஒவ்வொரு மூச்சிலும். அது பொருளாதாரத்தின் கஷ்டமாக ஏற்படக்கூடிய நிவாரணத்திற்கான சுகம் என்ற பேச்சும் உண்டு. சூழ்நிலைகளை கருதி, வெப்ப சூழ்நிலைகளை கருதி, தட்ப வெப்ப சூழ்நிலையை கருதி இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறக்கூடிய அந்த சுகவீனமும் உண்டு. உங்களுடைய ஒரு எண்ணத்துக்கு வானங்களும் பூமியும் தன்னுடைய தட்பநிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதற்கு நிச்சயமாக கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அது பணிய வேண்டும் என்று அவை பணிக்கப்பட்டிருக்கின்றன. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அது உங்களுடைய அடிமை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது நான் கூறுகின்றன, இவற்றை படைத்தவன் அந்த ஒருவனைத் தவிர இல்லை. நான் அவனுக்கு செவிசாய்ப்பதைத் தவிர, அவனுக்கு உறுதியாக நான் பணிவதைத் தவிர வேறு எனக்கு போக்கிடம் இல்லை என்பதை நான் தெளிவாக அறிய வேண்டும். இப்பொழுது நான் கூறுகின்றேன், அகிலங்களின் அல்லாஹுக்கு எல்லா புகழ். வானங்களும் பூமியும் எனக்காக பணிக்கப்பட்டிருக்கின்றன. இவை சேர்த்தது அகிலமாக இருக்கின்றன. இன்னும் படைப்புகள் இருக்கின்றன. படைத்த படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பு மனித படைப்பு என்பதை நாம் வேதத்தை படித்து அறியவில்லை. ஊர் மக்கள் சொல்ல கேட்டறிவதில்லை. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அறிவிக்கின்றது, சத்தியம் அறிவிக்கின்றது. இந்த வாக்கின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டி சிந்தித்து பழகுங்கள், உணர்ந்து பழகுங்கள். இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வர வேண்டும். ஆம் என்ற ஒவ்வொரு மறைவான விஷயத்திற்கும் என் உள்ளம் தெளிவுபெறும் பொழுது நான் அந்த தெளிவின் மீது இருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். உலக மக்களுடைய வாழ்க்கை நமக்கு இன்று அஸ்தமித்து போக வேண்டும். அது இல்லை என்று ஆக வேண்டும். அவர்கள் இருள்களில் சிக்கி கிடக்கின்றார்கள் என்பதை நான் அறிய வேண்டும். எந்த ஒரு தனி மனிதனையும் நான் பின்பற்றக்கூடாது, மனித கூட்டங்களை பின்பற்றக்கூடாது. தனி மனிதனாக இருந்து இறைவன் ஒருவன் இந்த அகிலங்களில் உங்களை வாழ வைக்க போதும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேச்சை நீங்கள் கவனிப்பீர்களானால் அதுதான் சத்தியம் என்பது தெரியும். இதை நிறைவேற்றி தருவதற்கு எனக்கும் திராணி கிடையாது, மற்றவர்களுக்கும் அந்த வழிகள் தெரியாது. என்னுடைய ஒரு வாழ்க்கைக்கு நானும் இறைவனும் மட்டும்தான் என்று அந்த எண்ணம் இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தை இப்பொழுது நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர், என் குடும்பத்தை சார்ந்தவர், என் உறவினர், என்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தார், எவர் ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. என் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வானது அருபமானது, சுகம். சுகம் என்ற ஒரு வார்த்தை அருபமானது. இப்பொழுது நான் சுகமாக உணர்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை கொள்ளுங்கள். கழிவுகள் நீங்குகின்றன, சுகமாக இருக்கின்றது. வெறும் மலம் மட்டும்தான் கழிவாக இல்லை, சிறுநீரும் கழிவுதான், சுகமாக இருக்கின்றது. அது மட்டும் தானா, தோல் மூலமாக வியர்வைகளும் கழிவுதான், சுகமாக உணர்கின்றேன். அந்த வியர்வை தண்ணீராக ஊற்ற வேண்டுமா? இல்லை, காற்றில் ஆவியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழிவு வியர்வை என்பது. என்னுடைய மூச்சில் கழிவுகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன, சுகமானது. உங்களுக்கு உள்ளேயே உங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு அறிவிக்கும். மாபெரும் இறையாற்றல் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. சுகமான வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுக்கு உள்ளேயே இருக்கின்றது நீங்கள் கவனிக்கவில்லையா? அறிய வேண்டும். உங்களுக்குள்ளே இருப்பதை அறியுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுகமான உணர்வுகளை இறைவன் எப்படி புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றான் கழிவுகளை நீக்கும் விதமாக என்பதை நீங்கள் அறியுங்கள். அத்தியாயம் 51:21 வசனம். அத்தியாயம் 51:21 வசனம். உங்களுக்கு உள்ளேயே என்னுடைய அத்தாட்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அத்தாட்சிகளின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதை நான் நிறைவேற்றினால் தேவை உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பது புரியவில்லையா? உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்வீர்களா? இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக என்னை விட்டுவிட்டு வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் நீங்கள் என்னை மறந்துவிட்டு செல்வீர்களா? உங்களுடைய உலகத்தின் அடிப்படை பலம் என்று இருக்கும்பொழுது என்ன கேட்டீர்களா? உதவி வேண்டும் என்று கேட்டீர்களா? அங்கு என்னுடைய பிராணன் போகக்கூடாது, நான் பொய்யில் வாழக்கூடாது, சத்தியத்தில் வாழ வேண்டும் என்ற வழியை என்று கேட்டீர்களா? பொய்யும் பொருட்டும் தான் வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இது இல்லாமல் இந்த உலகத்தில் சோபிக்க முடியாது என்பதும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். களவும் கூட இருந்தால் மட்டும்தான், கொஞ்சம் சூதுவாது இருந்தால் தான் வாழ முடியும். நான் சூழ்ச்சிகளை கொண்டும் சூதுகளை கொண்டும் இன்னும் எனக்கே கேடாக அவ்வளவு கேடுகளை கொண்டும் மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டும் நயவஞ்சகத்தைக் கொண்டும் வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறுகிறீர்களா? உலக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் உங்கள் மக்கள் வீடுகளுக்குள் சுகமாக வாழ்வதற்காகுமா? ஒவ்வொருவரும் அப்படி நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இது நீங்கள் பயப்படவும் இல்லையா? உங்களுடைய சூழ்ச்சிகளும் உங்களுடைய சூதும் வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவும் தயங்குகின்றீர்கள். இன்னும் அதை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் மற்றவர்களை ஏமாற்றுவது என்னுடைய திறமை என்றும், அவன் ஏமாறுவது அவனுடைய ஏமாளித்தனம் என்பதும், அவன் ஏமாளியாக இருக்கும் வரையில் ஏமாற்றுவன் ஏமாற்றலாம், இது நியதி என்றும் நீங்கள் உங்களுக்கு வரையறுத்துக் கொண்டீர்கள். நிச்சயமாக அது தவறு என்பதை அறியும் பொழுது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அந்த மாபெரும் ஆற்றல் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் நான் உங்களை சுகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உணவு உட்கொள்வதாலோ தண்ணீர் குடிப்பதாலோ அல்லது காற்றை நீங்கள் சுவாசிப்பதன் காரணமாக வாழவில்லை. அவ்வளவிலிருந்தும் கழிவுகள் வெளியேற வேண்டும். ஒரு கவடம் நீங்கள் உணவு சாப்பிட்டால் அந்த கவடத்திலிருந்து உணவு சக்தி கிடைக்கப்படுகின்றது. அந்த கவடம் அவ்வளவு நீக்கப்படுகின்றது. இவ்வளவு நீக்கமும் நிறைவேற வேண்டும். நீங்கள் சக்தியை கொண்டு வாழ வேண்டுமே தவிர உணவினுடைய கொள்ளளவை கொண்டு வாழப்போகின்றேன் என்று ஒரு காலம் என்ன வேண்டும். தண்ணீர் குடித்தாலும் சரி, அந்த தண்ணீர் வெளியாக வேண்டும். அதில் உள்ள சக்தி நீங்க நமக்கு வேண்டும். அது தண்ணீர் கழிவுகளாக இருக்க வேண்டும். பொருள்கள் அனைத்தும் கழிவுகள் என்பது அறிய வேண்டும். உங்களுடைய பணம் ஒரு கழிவு என்பது அறிய வேண்டும். அந்த பணம் நீங்கள் சம்பாதிப்பது நன்மையை நற்குணத்தை சம்பாதிக்க வேண்டும். அந்த பணம் செலவாக வேண்டும். தீமையாக மாறுவதற்கு முன்பாக அது செலவாக வேண்டும். அந்த செலவு உங்களுடைய நன்மைகளுக்காகவும் பிறருடைய நன்மைகளுக்காகவும். இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் இறைவன் அமைத்திருக்கின்றான் உணவையும் தண்ணீரையும் காற்றையும். அதை அளவின்படி அமைத்திருக்கின்றான். அந்த அளவு என்னென்றால் உங்களுடைய தேவைகளுக்கு அதிகமானது. இது அவனுடைய அளவு. ஒவ்வொரு பொருளையும் அவன் அளவிட்டிருக்கின்றான் உங்களுடைய தேவைகளாக. அத்தியாயம் 15:21 ஒவ்வொரு பொருளுக்குமான ஞானங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான், தேவைகளையும் கொடுத்திருக்கின்றான். அந்த அளவானது உங்களுடைய தேவைகளுக்கு மிதமின்றியது. அந்த அளவு, அந்த மிதமின்றியதை உங்களுடைய தேவைகளுக்கு போக மீதமுள்ளதை மிதமின்றியதை பிறருக்கும் கொடுங்கள். இது ஒரு அமானிதம் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள். இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிருப்பது அளவில்லாததா அளவிற்குட்பட்டதா? அவன் அளவில்லாத அருளாளன் மிகையாளன் என்பது உண்மையா அல்லது கஞ்சத்தனமுடையவன் என்பது உண்மையா? ஒரு மழை பொழிந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையானது ஒரு பக்கெட் தண்ணி, ஆனால் ஊரையே கழுவக்கூடியதும் வானங்களில் காற்றையும் கழுவி மாறி மாறி வீசக்கூடிய அந்த தூரலும் சாரலும் காற்றுகளை சுத்தப்படுத்தி காற்றுகளை மென்மையாக்கி அழகாக்கி குளிர்ச்சியாக்கி அவர் கொடுப்பதும் அவனுடைய ஏற்பாட்டில் இல்லாமல் உங்களால் முடியுமா? பிறகு பூமியெல்லாம் கழுவி கொண்டு போய் கடலில் சேர்க்கக்கூடிய இந்த மாபெரும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? உங்களால் கழுவ முடியுமா? அவர் மந்தரைய இறைவனுடைய ஆற்றலை என்னவென்று நீங்கள் நினைப்பீர்கள்? அது சும்மா படியது சும்மா போவது நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் உங்களுடைய வறட்சியில் ஆகும் பொழுது வானத்தை பார்க்கின்றீர்கள் பொடிய வேண்டுமே என்று. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்தில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் வானத்தில் இருக்கின்றது. இது அத்தியாயம் 51:22 வசனம். ஒவ்வொன்றும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை புதுப்பிக்கக்கூடியதும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை மறந்துவிட்ட நிலையில் புறக்கணித்துவிட்ட நிலையில் உங்களுக்கு மன்னிப்படுத்தி மீண்டும் பார்க்கக்கூடிய வகையிலும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத புத்தகம். மனசாட்சிக்கு பொருத்தமானது. மனசாட்சி ஒவ்வொன்றும் படிக்க படிக்க, ஆம், இதை ஏன் மறந்தேன், மறந்துவிட்ட உண்மைகளை நினைவூட்டக்கூடிய ஒரு நல்ல விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வீணான பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய மக்களோடு சேர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இருள்களில் ஆக்கக்கூடிய அந்த பாதைகளில் நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கட்டும், எல்லா புகழும் அல்ல ஒருவனுக்கே என்று அந்த ஒன்று. ஒரு சின்ன சுகமும் திரும்பளவு சுகமும் அவன் ஒருவனுக்கே. அதை மறந்த நிலையில் நான் சுகமாக இருக்கின்றேன் என்று பிறரை பார்த்து நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவருடைய துன்பங்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய சுகம் இருக்கின்றது. அவருடைய சுகம் உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய துன்பம் அவருக்கு கிடையாது. அவருடைய துன்பம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய துன்பம் அவருக்கு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் துன்பமும் இன்பமும் கலந்திருக்கின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த துக்கமோ அந்த சுகமோ அந்த துன்பங்களோ பிறருக்கு இருப்பதை போன்றதல்ல. ஒருவர் மற்றவரை போலல்ல, தனித்தனியே முறையை அவர்கள் தங்கள் துன்பங்களிலும் தங்கள் சுகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரொருவரும் யாரொருவரையும் பார்த்து பரிகாசம் செய்வதோ அவரை பற்றி விமர்சனம் செய்வதோ நாம் கருதுவதே இல்லை. நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து மீற வேண்டும். இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது என்று கேளுங்கள், தெரியாது. டாக்டர்களிடம் கேளுங்கள், எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது? நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கண்டுபிடித்து விட்டோம். நோய்களை பொய்யர்கள் என்பதற்கு அவர்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அவர்கள் அந்த துன்பத்தை நீக்க இயலாமல் போகும் பொழுது கையாளாகத்தனம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நோயை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். இந்த பொய்யை அறிவித்ததற்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று கூறுகிறார். நோயை கண்டுபிடிக்க வேண்டும், நோயுடைய தன்மைகளை அறிய வேண்டும். நோயுடைய தன்மைகளை அறியாமல் அதை பற்றிய விளக்கம் இல்லாமல் ஒரு நோயை நீக்க முடியுமா? ஒரு டாக்டருக்கு நோயை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும், பிறகு நீக்க வேண்டும். நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் நோய் என்று கூறிய பிறகு ஏன் சுகமாக்கவில்லை? வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று கூறக்கூடியவர் கண்டுபிடித்துட்டார்கள் என்று அர்த்தமா? அது எனக்கே தெரியும். பொய்யர்களா இல்லையா? மருத்துவம் என்பது பொய்யா இல்லையா? இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் இருள்களிலிருந்து நீங்கள் வெளிச்சத்தில் கூற வேண்டும். ஊர் மக்கள் உலக மக்களை பின்பற்றினால் இருள்களின் தீமைகளில் சிக்கி சீரடைந்துடுவோம். உள்ளத்தின் பக்கம் கேள்வியில் கேட்கும் பொழுது இருள் நீங்கி வெளிச்சத்தில் தெளிவாக பார்ப்பீர்கள். மருத்துவம் என்பது பொய், மாயை, அது ஒரு மாந்திரீகம். உண்மையா இல்லையா? நோயை கண்டுபிடித்து விட்டோம், நாங்கள் டயக்னோசிஸ் செஞ்சிட்டோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நோயை துல்லியமாக கண்டுபிடித்து விட்டோம், ஏன் சுகமாக்கலை? சுகமாக்க தெரியாது. அப்படி என்றால் நோயை கண்டுபிடித்து விட்டோம் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் நோய்களை கண்டுபிடித்து வைத்தியம் பார்க்கின்றோம், அதன் காரணமாக நாங்கள் விஞ்ஞானபூர்வமான மருத்துவர்கள். நீ விஞ்ஞானபூர்வமான மருத்துவர்கள், அஞ்ஞானமான மருத்துவர்கள், எனக்கு வேண்டியது என்ன? சுகம். அதை முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு வக்கலாம். கதைகளை கேட்டுட்டு இதுதான் உங்களுடைய நோயை வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டா அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணி உட்காந்துருக்கிறது தான் எனக்கு இருக்குது, எனக்கு குணமாகாது. இங்கே சுகமாகும்னு சொல்லப்படுது. இந்த உண்மையை அறிவித்ததற்காக கூறுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று. மாபெரும் ஆற்றல் மிக நான் ஒருவனைத் தவிர கதி இல்லை இனி வாழ்வதற்கு என்ற பொருள் அல்லாஹ் என்பது. இன்னும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். கேள்வியை கேளுங்கள், உள்ளுக்கள் கேளுங்கள். ஒரு நோயை பற்றி முழுமையாக அறிந்தால் தவிர அந்த நோயை நீக்க முடியாது. என் நோய்க்கு காரணம் என்ன என் தெரிஞ்சு முன்னாடி என் நோயை பற்றி தெரியுமா இல்லையா? நான் சொல்கிறேன், தலைவலிக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு தலைவலிக்கான காரணம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் பைத்தியம் டாக்டர் போங்கன்னு இருக்கும். மருந்துகள் குணமாக சொன்னால் நீ பைத்தியம். உண்மையிலேயே நாம் பைத்தியங்களிடம் சிக்கிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு வலி வருதுன்னு சொன்னால் அது உணர்வாக பார்க்கக்கூடிய பொருளா? எனக்கு ஒரு வலி இருக்குதுன்னு சொன்னால் அது உணர்வாக பார்க்கக்கூடிய பொருள் அது. ஸ்கேனை பார்த்துட்டு வலி இல்லைன்னு சொல்லி இதை விட முற்றத்தான் என்ன முடியும்? அங்கேயே வலி போய் பேசும். என் தலைக்குள்ள வலிக்கிற வழியை வந்து நான் உணர முடியும் பார்க்க முடியாதுன்னு இருக்கும்போது ஸ்கேன் வச்சு பார்த்துட்டு தலைவலி இல்லை நீ போய் சொல்கிற டாக்டர்கிட்ட போ, நீ பைத்தியக்காரன். இப்போ மனசு தான் காரணம். ஆமாம் இல்லையா? உணர்வை பார்க்க முடியுமா? அப்படி என்றால் இந்த ஆஸ்பத்திரிகளில் வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு உபகரணங்களை கொண்டும் உங்களுடைய வலி என்ற உணர்வை, சுகவீனம் என்ற உணர்வை பார்க்க முடியும்? உருவ வழிபாட்டை மேற்கொண்டதன் காரணமாக இந்த சூழ்நிலை. உள்ளத்தின் வழிபாடு அவசியம். இப்போ டாக்டர்கிட்ட போகலாமா போகக்கூடாதா? இந்த நல்லறிவை கற்பித்ததற்கு கூறுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று. அவர்கள் குணமாகாது என்று கூறுகின்றார்கள். குணமாக வேண்டும் என்ற இந்த சொல்லுக்கு கூறுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது பிரார்த்தனையுடைய ஆரம்பம். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவை உங்களுக்கு அடிமைகள் என்று. ஆமாவா இல்லையா? நான் தான் உயர்ந்த படைப்பு, அதாவது மனித இனம் உயர்ந்த படைப்பு, அதற்கப்பால் தான் மற்றவை அனைத்தும். அதற்கு அப்பாலும் கிடையாது. இந்த மனித இனத்திற்கு அடிமைப்பட்டு உழைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் நான் வாழும் காலங்கள் தான் அவை நினைத்திருக்க வேண்டும் மனிதனுக்காக வேண்டி. இது உண்மையா பொய்யா? அவற்றில் ஏதேனும் ஒன்றையாவது நாம் வணங்கலாமா? வணங்கக்கூடாது. அவன் ஒருவனுக்கு தவிர கதி இல்லை என்று இருக்கும் பொழுது இந்த சத்தியத்தை ஏற்று நான் வாழ வேண்டுமா வாழக்கூடாது? நீங்கள் இவ்விதமாகத்தான் வாழ வேண்டும், அவ்விதமாக இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். இது வாழ்க்கையினுடைய அடிப்படை உண்மை. ஏற்று வாழுங்கள், நான் வழிகாட்டுகின்றேன், நான் ஒருவன் தான் உங்களுக்காக என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். வேறு எவரும் கிடையாது என்பதை. உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகவீனம் ஒவ்வொன்றும் உணர்வு, அது பொருள் அல்ல. எவர் ஒருவனாலும் அந்த உணர்வை தன்னுடைய உபகரணங்களை கொண்டு அறியவே முடியாது. உணர்வு என்பது நீங்கள் மட்டுமே அறிய முடியும். எவ்வளவுதான் மற்ற பேர்கிட்ட எடுத்து சொன்னாலும் எனக்கு இந்த மாதிரி வலிக்கு சொல்லும்போது சரியாக போயிடும், கவலைப்படாது. ஒரு நேரம் வரைக்கும் பொறுத்துட்ருக்கோம், பிறகு இதே வார்த்தையை கேட்கின்றோம், ஆனால் பதிலுக்கு அங்கு எந்த விளைவும் ஏற்படவில்லை. எனக்கு வலி இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம், வேதனை இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்பொழுதும் அவர்கள் கூறும்போது ஒரு நேரத்தில் நாம் கூறுவோம், சும்மா சரியாக போகும் பொறுத்துக்கன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கும் வந்தால் தான் தெரியும். இது மட்டும்தான் சத்தியம். ஒரு வேதனை என்பது மற்றவர்களிடம் கூறுவதன் காரணமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு எனக்கு இந்த வேதனை இருக்கிறது என்று உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் நீங்கள் கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதனை அறிந்தவன் அவன் ஒருவன்தான். நீங்கள் அந்த வேதனையை அறிய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் சுகமாகட்டும் என்று கூறும் ஒன்றுமாம் தான். நான் அதனை உணர்கின்றேன், அழகாக உணர்கின்றேன், சுகமாக வேண்டுமே என்று உணர்கின்றேன். இதனை கூறிக்கொண்டிருப்பது யார்? என்னை விட என்னை பற்றி அறிந்தவன் என்னை படைத்தவனை சொல்வது யார் இருக்கின்றேன்? உள்ளத்தின் ஒளியின் மீது நீங்கள் அமையும் வரையில் இருள்களிலும் வெளிப்படையாக மனிதர்களை பின்பற்றும் பொழுது இன்னும் காரிருள்களிலும் நாம் ஆகின்றோம் என்பதை என்று தீர்மானமாக உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்றவர்களிடம் உங்களுடைய குறைகளை கூறுவதன் காரணமாக ஒருபோதும் விமோச்சனம் கிடையாது. இன்னும் அதில் உங்களுக்கு துன்பங்கள் அதிகமாகும் என்பதை அறிவதில் எந்த விதமான தயக்கமும், அதனை நம்பிக்கை கொள்வதில் இருக்க வேண்டாம். மற்றவர்களிடம் சென்று நான் என்னுடைய துன்பத்தை கூறும் பொழுது அவர்கள் எனக்கு வழி அறிவிப்பார்கள். இன்னும் இருள்களுக்குள் செல்வதற்காக வேண்டி ஒளியின் மீது அமைய வேண்டுமென்றால் உள்ளத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், இங்கு தவறு நிகழ்ந்திருக்கின்றது. இதுவே பொதுப்படையாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நீங்கள் முன்னேறுகின்றீர்கள், கஷ்டத்திலிருந்து மீள்கின்றீர்கள் என்பதற்காக வேண்டி உங்களுடைய துன்பங்கள் அதிகமாகும் பொழுது இரவை கொண்டு வருகின்றான். இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் உங்களுக்கு அச்சாட்சிகள் இருக்கின்றன. அந்த இருளை கொண்டு வருகின்றான். இருள் இருளோடு சேரும், இந்த இருளோடு அந்த இருள் சேர்கின்றது. ஒவ்வொருவரும் உங்களை விட்டு நீங்குகின்றார்கள், நீங்கள் தனித்துவிடப்படுகின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியும் வேண்டும், சுகமும் வேண்டும், தூக்கமும் வேண்டும். இதை உங்களுக்கு அறிவிப்பது யார்? எல்லோரும் விலகிவிட்டார்கள், உங்கள் பாடு உங்களுக்கு என்று. யாரும் பகல் நேரங்களில் இவ்வளவு பேர் என்ன 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 உங்களுக்கு என்ன விசாரித்துக் கொண்டதும் அவ்வளவு பேரும் என்னுடைய துன்பங்கள் முழுமையாக தெரிந்த பின்னர் அவர்கள் விலகுகின்றார்கள். உங்களுடைய பாடு உங்களுக்கு, எனக்கு தூக்கம் வேண்டும், தூங்கப் போகிறேன். தனித்து விடக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கு விடுப்பை கொடுக்கின்றான். இப்பொழுதாவது சந்தியுங்கள் என்று உங்களை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், என் பக்கம் திரும்புங்கள், இறைவனே என்று திரும்புங்கள். உன்னைத்தவர் கதி இல்லை என்று இப்பொழுது கூறுங்கள். காலையில் நின்றார்கள். பெரும்பாலும் அகால வேலைகளில், இரவு வேலைகளில் உங்களுக்கான கஷ்டங்கள் வருவதற்கான காரணம் அந்த நேரம் மட்டும்தான் அவன் பக்கம் திரும்பக்கூடியனர். தனித்து விடப்பட்ட பிறகு இவர்களெல்லாம் நம்பி பிரயோஜனமில்லை என்று அந்த எண்ணம் வரும். இப்பொழுது என் பக்கம் திரும்புங்கள், நான் தான் பொறிக்கொண்டிருக்கின்றேன், சுகமாக வேண்டும், அவர்கள் தூங்குகின்றார்களே என்று எரிச்சப்பட வேண்டாம். உங்களுடைய சுகத்திற்கு நீங்கள் என் பக்கம் திரும்புங்கள், சுகமாக வேண்டும். இந்த சுகம் வேண்டும் என்று உள்ளத்தில் இறைவன் கூறும்பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று அந்த ஒரு எண்ணம். இப்பொழுது அத்தியாயம் 6:1, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. இரவையும் பகலையும் மாறி மாறி எனக்காக ஒரு பெரும் அச்சாட்சியாக என் வாழ்க்கையில் நிகழ வேண்டிய நிகழ்வுகளுக்காக வேண்டி உன்னை யார் என்பதனை அறிவிக்க வேண்டி எனக்கு தூக்கத்தையும் நீக்கி எனக்கு கொடுத்தாயே, உன்னை பற்றி அறிவதற்காக நான் திரும்புகின்றேன் என்று அந்த இரவை உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் அமைக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இரவு நேரங்களில் அமைதியாக அமைதிக்காகவும் ஓய்வுக்காகவும் தூக்கத்திற்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் புதுப்பழிவோடும் புது உயிரோடும் நீங்கள் மீண்டும் உங்களுடைய காலையை நீங்கள் எதிர்நோக்க முன்னோக்க வேண்டி அந்த காலை வேலைகளில் அழகான புதிய படைப்பாக நீங்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவை அமைத்தோம். அந்த இரவை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றோம்? அந்த இரவு முழுவதும் சீரியல்கள் பார்ப்பதிலும் பொய்களையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் வீணானவற்றையும் வீண் பேச்சுக்களையும் கூர்வம்பையும் புறம்பையும் சித்தரிக்கக்கூடிய அந்த நம்முடைய சீல்களில் நம்முடைய நேரத்தை நாம் இறைவனுக்கு கொஞ்சமும் நன்றி கேட்டு வாழ்கின்றோம் என்று பயமில்லாமல் போக்கிக்கொண்டு தூக்கம் வரும்பொழுது அதை அணைச்சிட்டு அப்படிக்கப்படும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதன் மீது ஆசை இருந்தாலும் சரி, இது வேண்டாம் இல்லை என்னை மன்னிப்பாயாக என்று உள்ளத்தில் ஒரு புறம் அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், உனக்கு நன்றி கேட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் இறைவனே எங்களை மன்னிப்பாயாக என்று. உங்கள் டிவிக்களை அணைத்துடுங்கள் என்று சொல்லவில்லை, பாருங்கள், ஆனால் தவறு செய்கின்றோமே என்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கும் வரையில் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். தாராளமாக மன்னிப்போம். அது கூட இல்லாத நிலையில் உங்களை துங்க செய்வனும் அவன் தான், மன்னித்து நீங்கள் கேட்காத நிலையில் அவனுக்கு நிகராக அன்புடையவனும் இரக்கமுடையவனும் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதே நேரம் அந்த நேரத்தில் ரொம்ப ருசிகரமான ஒரு செய்தியில் போயிட்டு இருக்கும் போது திடீரென்று யாருக்கோ உடம்புக்கு முடியவில்லை, உங்களுடைய நெருங்கிய மக்களுக்கு பெரும் கஷ்டம் வந்துவிட்டது. இப்போ டிவி அனுப்பிங்களோ அணைக்க மாட்டீங்களா, யாருன்னு சொல்லி தான் அனுப்புவீங்களா, அதை மூடலான்னு சொல்லிக்கலாம். சூழ்நிலைகள் பார்த்ததில்ல, பெரும் கஷ்டங்களாக வேதனை சொல்லும்போது அந்த பக்கம் மனசு போகிற இல்லையா? எல்லா பகலும் அல்லாவுக்கு யா திருப்பதும் பாருங்க. இதற்கு மேலும் சென்றால் நிலைமை மோசமாகும். இது இறைவனுடைய வேதனையுடைய ஆரம்பம், தண்டனையுடைய ஆரம்பம். இதற்கு மேல் விட்டால் என்னை மறந்துவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டி துயரமான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் ருசிகரமான ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி போயிட்டு இருக்கும்போது அதை விட்டு மனசு விலகுதை எப்படி, இது வேண்டாம் நிறுத்தின்றது. கொஞ்சம் சுகம் கொடுத்தானே எப்படி எல்லாத்தையும் மறந்து திரும்பவும் அதன் பக்கம் போகிறோம். குறைந்தபட்சம் நான் தவறு செய்கின்றேன், இறைவன் என்னை மன்னிப்பாய வேண்டும். ஒவ்வொரு சுகமான சூழ்நிலைகள் பொதுமக்களுடைய அடிப்படையில் உலகத்தினுடைய நியதிகளில் நான் சில சம்பவங்களில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நான் இருக்கும் பொழுது அதில் நான் தெளித்துடக்கூடாது. இது சொற்பமும் அற்பமுமான காலம்தான், இதற்கு அப்பால் எனக்கு என்ன என்பது தெரியாது, என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் கவனத்தோடு இருக்க வேண்டும், என் இறைவனை மறந்தவனாக இந்த சூழ்நிலையில் நான் ஆகிவிடக்கூடாது என்பதை பற்றி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யார் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுடைய அந்த எச்சரிக்கையை இறைவன் கவனிப்பனாகவும் அதற்குரிய இடக்குரிய சித்தப்படுத்தப்படுகின்றான். உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்ட அந்த நன்மைகள் உங்களை வந்து அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனை நான் பயந்தேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். அது சத்தியமான நாள். அந்த நாளிலிருந்து உங்களுக்கு கிடைத்தது இந்த உலகத்தினுடையே இப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நிம்மதி, எனக்கு என் வாழ்நாளில் பெரும் கஷ்டங்கள் நீங்கி இருக்கின்றன என்று ஒரு செய்தி வரக்கூடிய நிம்மதி. அந்த நிம்மதியில் உங்களுக்கு புகழாரம் கிடையாது, உங்களுடைய முயற்சிக்காக நீங்கள் கிடைத்தது என்ற அந்த பெருமை இருக்காது. ஆனால் அது இருக்குமானால் அது சொற்ப காலம்தான், அடியக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகிவிட்டோம் என்பது பொருள். என் திறமையின் காரணமாக, என் உழைப்பின் காரணமாக நான் இவற்றை கிடைக்கப் பெற்றேன், என்னுடைய முயற்சி தான் என்று நீங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு பெருமை இருக்குமானால் அந்த நேரத்தில் நீங்கள் கூறவில்லை எல்லா புகழும் அல்லாத ஒருவனுக்கு என்று கூறவில்லை, அவனை மறுத்தீர்கள், அவனுக்கு புகழ் கிடையாது எனக்கே எல்லா புகழும் என்று உங்களை சமமாக்கிறீர்கள் அவனுக்கு. அந்த உணர்வையும் அந்த புது தெம்பையும் நம்பிக்கையையும் புது உயிரையும் உயிரோட்டத்திற்குரிய உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் இறைவன் அமைத்திருக்க உங்களுடைய கை கால்கள் இயங்கும் காரணமாக நான் உழைத்தேன் நான் சம்பாதித்தேன் என்று கூறும்பொழுது அதிலுள்ள உயிரோட்டம் சென்றுவிட்டது. எவ்வளோ பணம் சம்பாதிக்கின்றேனோ அந்த பணத்திற்குரிய உயிரோட்டம் என்னை விட்டு நீங்கிவிட்டது, அந்த பொருளுக்கு நீங்கிவிட்டது. இனி நான் சாப்பிடக்கூடியது ஜலமாக இருக்கிறது, அது ஒரு உணவுப் பொருளாக ஒரு அரிசிய மணியாக தானிய மணியாக இருந்த போதிலும் அதை நான் உட்கொள்ளும் பொழுது அது ஜடமான ஒன்று, கெட்டுவிட்ட ஒன்று, உயிரோட்டம் நீக்கப்பட்டுவிட்ட ஒன்று என்பதை நீங்கள் அறிந்தவர்கள். ஏன் உணவு எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, காரணம் என்ன? மருந்துகள் எனக்கு நோயை குணமாக்கும் என்றால் உணவு எனக்கு ஏன் உயிரோட்டத்தை தரவில்லை என்ற அந்த கேள்வியை தான் பதிலளிக்கணும். என் உயிருக்கு உயிரளிக்கக்கூடியது உணவா மருந்தா? உங்களுடைய உள்ளம் என்ன பதில் சொல்கிறது? உயிர் முக்கியம் எனக்கு உடலை காட்டிலும், உயிர் தான் உடல் வாடகை, அது இறுதி காலத்தில் தான் தெரியும். மூச்சு பிரிய போகுதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு உயிர் வேணும், உடலை பற்றி கவலை இல்லாமல் ஆகும். ஒரு லிவரில் ஒரு வியாதி, ஒரு தலையில் ஒரு வியாதி, ஒரு வயிற்றில் ஒரு வியாதி, நெஞ்சத்தில் ஒரு வியாதி இருக்குது, இருதயத்தில் ஒரு வியாதி இருக்குது, அது சகமாக அந்த உறுப்பு சகமாக நான் வாழ்வேன்னு ஆரம்ப காலங்களில் இருக்கும். எல்லா உறுப்புகளும் பெயரை உயிர் போகும்போது உடலை பற்றி கவலை இல்லாமல் உயிர் தான் நான் வாழ்வேன்னு அந்த எண்ணம் வரும். உயிர் முக்கியமாக உடல் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இறைவன் அளிக்கக்கூடிய பதில் என்ன? உயிர் முக்கியமா, உங்களுடைய வாழ்க்கைக்கு உடல் முக்கியமா? இறுதி காலத்தில் எனக்கு உயிர் வேண்டும் என்று கூறுகின்றோம். ஆரம்ப காலையில் உயிரோட்டத்தில் பெற்ற பாதிப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உறுப்பு இயங்க வேண்டும் என்றால் உயிர் வேண்டும், அந்த உறுப்புக்கு உரிய உயிர் வேண்டும். அப்பொழுது இறைவன் கூறுகின்ற சுகமாகங்கள் என்று அந்த நம்பிக்கையை நீங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்த வார்த்தை இதை விட எனக்கு என்ன வேண்டும் என்று நம்பிக்கை அழகான நம்பிக்கையாக கொண்டிருந்தால் அந்த உறுப்புக்குரிய உயிரோட்டம் காற்றிலிருந்து பிரிக்கப்பட்டு அதற்கு சென்றிருக்கும், அது சுகமாக இருக்கும். இது இறைவழி மருத்துவம். ஏன் தவறவிட்டோம்? இப்பொழுதும் கூட சத்தியம் என்று நீங்கள் அறியும் பொழுது என் இறைவனை இதுவரையில் நான் மேற்கொண்ட போக்குகளுக்கு என்னை மன்னிப்பாயார்கள். இந்த கணமே மன்னித்து விட்டான், இனிமேல் தனியாக போய் கேட்கணும் அவசியம் இல்லை. இது ஒன்று தன் நிலை இருக்கும். என்னை மன்னிப்பாயாக இறைவனை என்று கொள்ளக்கூடிய இந்த ஒரு வார்த்தையில் மன்னித்து விட்டான். இனி மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் இறைவன் என்னை உற்று நோக்கமாக இருக்கின்றான் என்பதை அறிவதற்கு இதற்கு மேலாக என்ன வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தவறுகின்றேன் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் நான் வரும் பொழுது சிந்தனையின் காரணமாக இருள்களிலிருந்து வெளிப்பட்ட என் இறைவன் பதிவு செய்தார் என்பதை அறியுங்கள். இப்பொழுது இந்த வசனத்தை நான் முழுமையாக பார்க்க வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். அத்தியாயம் 6:1. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான், இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். மனதின் இருள்களில் நான் சிக்கி கிடக்கின்றேன், சிந்திக்கும் பொழுது அந்த இருள் விலகி ஒளி கிடைக்கின்றது. உயிர் வேண்டுமா, உடல் வேண்டுமா? உயிர் பாதுகாக்கப்பட்டால் உடல் பாதுகாக்கப்படுமா? உடலை வச்சுக்கிட்டு இருந்தால் உயிர் வந்துடுமா? உடனே உடலை டிஸ்போஸ் பண்ண இருக்கக்கூடாது, மற்றவர் உயிரும் கெட்டுப்போகும். இது இருந்தால் தூக்கி போகிறோம், அது யாராக இருக்கட்டும். ஒரு உறுப்பு கெடுதுன்னு சொன்னால் அதுக்கும் உயிர் தானே இல்லை அர்த்தம். அந்த உயிரை அந்த உறுப்பு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த உறுப்பு பாதுகாக்கப்பட வேண்டி இது எனக்கு மோசமாகிவிடும் என்ற கவலை. இந்த கவலை அந்த உறுப்பு சம்பந்தப்பட்டதுதானே, அந்த உறுப்பு எனக்கு இயங்கவில்லை என்று அந்த உறுப்பு சம்பந்தப்பட்டதான் இந்த கவலை. சுகமாகாது போலும் தெரியுது, டாக்டர்களால் சுகமாக்க முடியல, யாரையும் சுகமாக்க முடியல, எனக்கு கஷ்டங்கள் அதிகமாகிட்டு இருக்குது. அந்த உறுப்பு ஒரு குறிப்பிட்ட உறுப்பு உதாரணமாக சுகமாக வேண்டும், சுகமாகாது என்று நான் மனிதர்கள் அறிவித்த அந்த எண்ணத்தை கொண்டு வாழும் பொழுது கவலைதானே. இந்த கவலை உயிரோட்டத்தை பாதிக்குமா பாதிக்காதா? அல்லது கவலை கவலைதான் சுகமாகும் என்ற அழகான ஒரு செய்தி மீது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக உற்சாகம், புது உயிர், இந்த உயிரோட்டம் அந்த உறுப்புக்கு தேவையான உயிரோட்டத்தை கொடுக்குமா கொடுக்காதா? இப்பொழுது நம்பிக்கை வேண்டும். யார் மீது நம்பணும்? கடவுளையா அல்லது டாக்டர்களையா? சுகமாகாது என்று சொல்லக்கூடிய இந்த டாக்டர்கள் எந்த மூளைக்கு சுகமாக வேண்டும் என்று உணர்வு அறிவிக்கின்றதே, அந்த உணர்வுக்கு உரிய அந்த மாபெரும் ஆற்றல் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் நம்ப வேண்டும். எதனை? இருள்களில் இருக்கின்றீர்கள், அவனே சோதனையாக அமைத்தான், ஒளியை பார்க்கும் பொழுது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்படி அந்த குறிப்பிட்ட உறுப்பு கவலையின் காரணமாக மேலும் பாதிப்படையுமா அல்லது சுகமடையும் என்று நம்புவதற்கு ஏதேனும் ஆதாரத்தை வைத்திருக்கின்றீர்களா? குறிப்பிட்ட ஆதாரத்தை வைத்திருக்கின்றீர்களா? இந்த மருத்து மாத்திரை சுகமாக்கும் என்று உள்ளத்தில் உங்களுடைய இந்த சிந்தனை தான் இறை வழிபாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவனை வழிபட்டு நான் நிற்கின்றேன், அவனிடமிருந்து எனக்கு பதில் வேண்டும் என்று. இது இறை வழிபாடு. கும்புறன் கும்புறன் போயிட்டு மசூதியிலையும் சர்ச்சிலையும் கோயிலையும் உளுந்து புரண்டு நீங்கள் செய்யக்கூடியது சர்க்கஸ் வேலை. நிச்சயமாக இறைவனுக்கு பிடிக்கும். சத்தியத்தை உணர வேண்டும் என்றால் நெஞ்சம் என்னுடையது, அந்த நெஞ்சத்தில் என்னுடைய ஆற்றல் பிறக்க வேண்டும் என்றால் இருள்கள் நீங்க வேண்டும். ஒளியை பெற வேண்டும் என்றால் கேள்வி கேளுங்கள் தெளிவின் மீது. அந்த ஒளியின் மீது தான் தெளிவு. அந்த தெளிவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் ஆறுதலும் அமைதியும் அடைந்துவிடுவீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கான உயிரோட்டம் எது சம்பந்தமாக கவலைப்படுகின்றீர்களோ அதற்கு உயிரோட்டம் பாய்ச்சப்படும். இவையெல்லாம் மறைவான செய்திகளில் உள்ளது, ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அந்த நெஞ்சம் உங்களுக்குரியதல்ல, இறைவனுக்குரியது. உங்களுடைய அறிவில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நேற்றைய வாழ்க்கையினுடைய அவ்வளவு கசரங்களும் உள்ளுக்கு இறங்கக்கூடாது. நீங்கள் வேண்டும் அல்லது அந்த மரமண்டையோடு நிற்கிறமே தவிர நெஞ்சத்தில் இறங்கி சத்தியத்தையோடு உரசி பார்த்து இந்த அறிவு தான் மிகைத்தது என்று சத்தியத்தை நீக்கிவிட்டு நீங்கள் கொள்ளக்கூடிய அந்த அறிவானது ஆற்றலை மங்கச் செய்யும். இறைவனுடைய அந்த மாபெரும் மகாசக்தி மிக்க அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஆசீர்வாதத்தை நீக்கிவிட்டு உங்களுடைய அசிங்கத்தையும் அசுத்தத்தையும் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக பெருமை வீண் பெருமை கொண்டு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரத்தான் செய்யும் என்று தத்துவம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பைத்தியங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டு விளங்க வேண்டும். சத்தியத்தின் மீது திறன்கள் தத்துவம் பேசாதீர்கள், பைத்தியங்கள் ஒவ்வொன்றும். நஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்று கூறக்கூடிய நீங்கள் அந்த நாள் அந்த நேரம் வந்துவிட்டால் போகத்தான் வேண்டும் என்று ஏன் நிற்கின்றீர்கள்? அதற்கு முன்பாகவே வர வேண்டாம் என்று சொன்னால் என்ன கேடு என்று ஏற்பட்டுவிடும். மனிதர்களை பின்பற்றினேன், உடல் பைத்தியங்களை பின்பற்றினேன். சத்தியத்தை இறைவர்களுக்கு ஒரே வார்த்தை தெளிவான வார்த்தையை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் என் பெருமை தடுத்துவிட்டது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமை, நான் படித்தவன் என்ற பெருமை, ஊர் மக்களோடு சேர்ந்து கொண்டு நானும் அவர்களை துதிக்கின்றேன். இறைவனை துதி பாடுங்கள். மனிதர்களுடைய வார்த்தைகளையும் மனிதர்களையும் துதிக்காதீர்கள். அவர்களோடு நானும் ஒருவன் என்று. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தவர். எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய ஒரு துரும்பளவு கஷ்டத்தை நீக்க முடியாது என்பது அறிந்து கொள்ள. அப்படி இருக்கும் பொழுது மனிதனை நீங்கள் சமமாக்குகின்றீர்கள் இறைவனுக்கு. மீண்டும் படியுங்கள் அத்தியாயம் 6:1. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். இருள்கள் வேண்டுமா ஒளி வேண்டுமா? ஒளிதான் உங்களுக்கு அவசியம் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் அதனை மறுப்பவர்களும் பெருமை கொள்பவர்களும் நிராகரிப்பவர்களும் தங்களை தம் இறைவனுக்கு சமமாக்குகின்றனர், இணையாக்குகின்றனர். இந்த ஒரு பாவத்தை நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனாக இல்லை. எவ்விதம் நாம் தீர்மானிக்கின்றோம்? என் முயற்சி இருந்தால் தவிர இறைவன் எனக்கு உதவ மாட்டான் என்று அந்த எண்ணத்தையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு உங்களுடைய உதவி வேண்டும், அவன் உங்களுக்கு உதவி செய்ய. நீங்கள் எந்த ஒரு பொருளமாக இல்லாத நிலையில் ஒரு கருவாக நீங்கள் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் அமைவதற்கு முன்பாக எந்த ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து உங்களை உருவாக்கினான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள். அவன் உங்களுடைய நெஞ்சத்தோடு வந்திருக்கின்றான் என்பதை அறியுங்கள். இந்த அறியாமையை கற்பித்த மக்களை விட்டு விலகுங்கள், சுத்தமாக விலகுங்கள். ஒரு மனிதனும் உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்தாலும் சரி உங்களை இருக்கக்கூடிய கஷ்டத்தில் ஒரு துரும்பளவை நீக்க சக்தி வர மாட்டார்கள் என்பதை அறியுங்கள். தங்களுக்கு தாங்களே தங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விலகிக்கொள்ள அவர்கள் சக்தி இல்லாதவர்கள் என்பதையும் அறியுங்கள். எந்த ஒன்றில் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கின்றது? மனிதர்களை நம்பி சீரழிந்து கொண்டிருக்கின்றீர்களை, சமமாக்குங்கள். இறைவனுக்கு இவர்களை சமமாக்குகின்றீர்கள் துன்பத்தை நீக்குவதற்காக. இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 6:17. அவன் உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஒரு சோதனைக்காக கொடுத்து விட்டால் அவனை தவிர அதனை நீக்க முடியாது. இது சத்தியமா இல்லையா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறதா இல்லையா? சிந்திப்போருக்கு இது நினைவூட்டும் நல்ல உபதேசம். சத்தியத்தின் மீது அவன் நினைப்பதற்காக வேண்டி உங்களுடைய ஒரு வாக்கு அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அனைத்தும் அவனுக்கு உரியது. எவனுக்கும் எந்த புகழும் சேராது, எந்த பெருமையும் சேராது. யாரொருடையும் துதி வாழ்வதற்கில்லை. அவ்வளவு பேரும் நஷ்டவாளிகள், அவ்வளவு பேரும் சுகவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களிடமிருந்து நான் எந்த ஒரு தீமையையும் அடைவதற்கு முன்பாக அவர்கள் பரிபூர்ணமான சுகத்தை கொண்டிருப்பார்களா என்பதை பாருங்கள். என்னுடைய கஷ்டத்தை கூறுகின்றேன், அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியுமா? அந்த கஷ்டத்தை உணர்ந்தால் தவிர எனக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாது. வலி என்பது உணர்வு, என்னுடைய வார்த்தைகளில் அதனை வடிவமைக்க முடியாது. யாராக இருந்தாலும் வழியை நீங்கள் விவரத்து குறைகள் புரியவில்லை என்று கூறும்போது அது எப்படி புரியும்? அவங்க வந்தால் தானே தெரியும். அது அவங்க கஷ்டத்தை அவங்க மட்டும்தானே அனுபவிக்க முடியும். மற்ற பேர் அதை கவனிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என் கஷ்டத்தை பற்றி தெரியாத நிலைகள் எப்படி உதவி செய்ய முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யாருங்களுக்கு உதவ முடியும் என்று. உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பவன் யாராக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். நோயை பற்றி தெரிந்தால் சுகமாக்க முடியும் என்று அடிப்படையாக உங்களுக்கு உணர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் அந்த விஷயத்தை தொடர முடியாது. தெளிவில்லாமல் அந்த விஷயத்தை குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். தெளிவாக இருக்கும் பொழுது நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று இருக்கும் பொழுது என்னுடைய கஷ்டத்தை உணர்வ எனக்கு சுகமாக்குவான்னு சொன்னால் எந்த விதத்தில் என்னுடைய கஷ்டத்தை உணர முடியும், உணர்த்த முடியும், அவ்விதமாக நான் உங்களுக்கு குணமளிக்கின்றேன் என்று கூறும் பொழுது அவர்கள் அறிவில்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள், அறியாமல் இருப்பவர்கள், இன்னும் பெருமை கொண்டவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள். இதற்கு மேலாக அவர்களை வர்ணிப்பதற்கு என்ன இருக்கிறது? இவர்கள் தான் எனக்கு தெய்வங்களுக்கு இணையானவன் என்று சமமாக்குகின்றீர்கள். அப்படி இருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு சமமாக்குகின்றனர். அத்தியாயம் 6:1. இந்த இணைவைப்பிலிருந்து விலகுங்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஒரு சிறு துரும்பளவு மலை போன்ற அந்த துன்பங்களிலிருந்து நீங்கள் விலக ஆரம்பிப்பீர்கள். எனக்கு சுகமாக வேண்டும் என்று நீங்கள் புலம்பவும் ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் தாங்க முடியவில்லை, கொஞ்சமாவது இதிலிருந்து சுகம் கழிச்சா போதுமே நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு சிறு அளவு சுகமேனும் ஏற்படும் பொழுது நீங்கள் சீக்கிரமாக போக வேண்டும், முழுமையாக போக வேண்டும் என்று அவசரப்படுவீர்கள். கொஞ்சமாக துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இது முழுமையாக சீக்கிரம் சரியாக போயிடும், இருந்துகிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் சொல்லுவீங்க. ஆனால் மலையளவு பெருகிவிட்டால் வாழ்வே முடியவில்லை என்று இருக்கும் பொழுது கொஞ்சம் நீங்களாக போதுமே நீங்கள் அன்னைக்கு பல்லாவிப்பீங்க. அந்த கடைசி நாள் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சத்தையும்தான் போதும், மிச்ச அளவு தான் பொறுத்துவேன் சொன்னீங்களோ பொறுமை ஆரம்பத்தில் இருக்கட்டும். சீக்கிரமாக சுகமாக வேண்டும் என்று விரும்பாதீர்கள். இறைவனுடைய வாக்கு உண்மை, நீங்கள் சுகமாக வேண்டும் என்பது. அது உங்களுடைய எண்ணம் கிடையாது. உங்களுடைய எண்ணம் சுகமாகாதே ஆகாதோ, எப்போ ஆகப்போகிறது, இத்தனை வருடங்கள் இருக்கின்றன, இனிமேலாக ஆகப்போகுது என்பது உங்களுடைய எண்ணம், விரோதமான எண்ணம். ஆனாலும் சுகமாக வேண்டும் என்று அப்பொழுதும் தெளிவான அதே வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை உணர்வாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த உணர்வை கொடுத்தவனுக்கு அவனுக்கு எல்லா புகழும் என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை அமைத்திருப்பவன் அந்த இறைவன் என் வாழ்நாள் முழுமை வரைக்கும், என் உயிர் பிரியும் வரைக்கும் அந்த ஒரு எண்ணத்தை அவன் திரும்ப பெற்றுக்கொள்வனாக இல்லை. நான் அதை நீக்கவும் சக்தி பெற மாட்டேன். எனக்கு அது வேண்டும் என்று ஒரு பக்கம் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் எனக்கு சரி ஆகாது என்ற முடிவாக இருக்கின்றேன். அதற்கு பிறகும் அந்த எண்ணம் இருக்கின்றது, எனக்கு முடிவாக எனக்கு சுகம் ஆகாது என்று தெரிந்த பிறகு அதனை நீக்கிக் கொள்ளட்டுமே, அது வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி அதை துடைத்து எரிந்து விடட்டுமே அந்த எண்ணத்தை, முடியுமா? இதுதான் வேதனையின் ஆழப்பா, நோவினை மிக்க வேதனை. மனதிலிருந்து சுகமாக வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்கிவிட்டால் நான் வாழ்ந்துவிட்டு போவேன். ஆனால் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நான் கொண்டிருக்கின்றேன், கொண்டிருக்க வேண்டும். கடைசி வரை இவ்வளவு பெரிய துன்பத்தை நான் கொண்டிருந்த போதிலும் சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், நம்பிக்கை அற்றுவிட்டேன் அந்த எண்ணத்தின் மீது. இருந்தாலும் அந்த எண்ணத்தை நீக்க முடியவில்லை. இறைவன் பேரருளால் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதாவது நம்ப ஆரம்பியுங்கள், சுகமாவதற்கான வழியை நான் காட்டுகின்றேன். பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான். யார் அவசரப்படுகின்றீர்களோ நாம் நிதானத்தை இழந்து விட்டோம். படைக்கக்கூடிய சக்தி நீங்கள் அறிவீர்களானால் சிறியதிலிருந்து தான் அது உருவாகும், உருவாகி நன்மரமாக வளர்ந்து நிற்கின்றது. உங்களுக்கு கால முழுமைக்கும் அது தன்னுடைய பலன்களை கொடுக்க வேண்டும். இனி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஏன் அறிய தவறுகின்றீர்கள்? பொறுமையாக இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய துன்பங்கள் குறைந்து வருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். நான் பார்த்த பிறகு அதை நம்ப வேண்டுமா, பார்க்காமலே அதை நம்ப வேண்டுமா? எப்படி நான் நம்புவது? உங்களுடைய தெளிவுக்காக வேண்டி இந்த ஒரு வசனம் மீண்டும் மீண்டும் உங்களுக்காக சொல்லப்படுகின்றது. அத்தியாயம் 6:1 முழுமையாக நீங்கள் அறியுங்கள். ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்கு அது வழி வகுக்கிறது. உங்களுடைய இருதலிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வருவதற்கு அது வழிவகுக்கிறது. தவிர மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய அறியாமையை அதிகரிப்பதற்காகவோ இருகளில் நீங்கள் சிக்கிச் செய்வதற்காகவோ இறைவனுடைய ஒரே ஒரு வாக்கு, நீங்கள் துன்பங்களில் இருந்து விலகுங்கள், சுகமாகுங்கள் என்ற ஒரு வாக்கு இன்னமும் எனக்கு இருக்கின்றது. இறைவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்று அறிய வேண்டும். இறைவனை கைவிடவில்லை, நான் தொலைவிலாகிவிட்டேன். என் இறைவனை என்னை நீ நெருக்கமாக்கிக்கொள். உங்களுடைய அழகான பிரார்த்தனை இது. நம்பிக்கை கொள்வதற்கு வழி இல்லை என்று நான் துக்கத்தில் ஆகியிருக்கும்போது கூட நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாக்கு தூய்மையானது. எதனை நீ எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதனை நீ நிறைவேற்ற இயலாதவன் இல்லை. நீ கொடுத்த வாக்கை பெற்றுக்கொள்வோனும் இல்லை, திரும்ப எடுத்துக்கொள்வோனும் இல்லை. நானாக நீக்கிவிட்டால் தவிர என்னாலும் நீக்க முடியாத அளவுக்கு நீ எனக்கு இன்னமும் வேகமாக பேசிக் கொண்டிருக்கின்ற சுகமாக வேண்டும் என்று இன்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இறைவனை, என்னை கைவிட்டு விடாதிருப்பாயா? இந்த நிமிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகம் அவனுடைய வாக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். இது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நான் அறிவது எப்படி? பல நேரங்களில் என் துன்பங்களை நான் மறந்து விடுகின்றேன். எவ்வளவு மலையளவு துன்பம் இருந்தாலும் சரி, ஒரே நாளில் பல தருணங்களில் அந்த துன்பத்தை மறந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். திடீரென நினைவு வருகின்றது, அப்படியே அந்த துன்பத்தை கொண்டிருக்கின்றேன். இது உங்களுக்கான அத்தாட்சி. சுகமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளலாம். பெரும் துயரத்தோடு, கஷ்டங்களோடு, உடல் வியாதிகளோடு, மனவியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொற்ப நேரம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு சொற்ப தருணம் மறந்துவிட்டு வாழ்கின்றேன். அந்த நேரம் நீங்கள் முழுமையாக சுகமடைந்தீர்கள். உங்களுக்கான உயிர் ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. வெளிப்படையாக உங்களுக்கு அந்த நோய்கள் இருந்த போதிலும் சரி, இதுவரையில் பட்டுக்கொண்ட கஷ்டம் இல்லாமல் நாம் சுகமாக வாடும் பொழுது அந்த முழுமையான உயிர் ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த ஆற்றல் இது ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு உங்களுக்கு மனதுக்கு சுகத்தை கொடுத்து, அழகை கொடுத்து அதை மறக்கச் செய்தது. இதுதான் உண்மை. நான் பார்த்தவுடன் திரும்பவும் இவ்வளோ பேசப்பதென்னு, இந்த இவ்வளோ நேரம் எப்படி சுகமாக இருந்தேன், இதை வச்சுக்கிட்டு இந்த ஒரு நோய் இருக்கும்பொழுது எப்படி சுகமாக இருந்தேன், அதை மனசை கொண்டு வாங்க. இது ஒன்றுமே இல்லை. இதுதான் உங்களுக்கு பெரும் கஷ்டம் ஏற்படும் பொழுது நீங்கள் கேட்பீர்கள், கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை கொடு, அது இருந்துட்டு போட்டோம், நோய் இருந்துட்டு போட்டோம், கொஞ்சம் தூக்கத்தை கொடுத்தா போதும், பல நாள் நான் தூங்கலை, நோய்களை பற்றி இப்போ கவலை கிடையாது. அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள். அது பகல் வேலைகளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை மறக்க செய்தது யார்? அது மறந்துட்டு வழியை மறக்க முடியுமா? அவ்வளோ பெரிய வேதனையை மறக்க முடியுமா? அது இல்லாமல் இருக்கின்றது, மீண்டும் வருகிறது, மீண்டும் இல்லை, மீண்டும் வருகிறது, மாறி மாறி போவதும் வருவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான பொருள் அவன் நீக்கியிருக்கின்றான், மனதுக்கு அமைதியை கொடுத்திருக்கின்றான், அவனால் முடியும் என்பதை அவ்வப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களோ அந்த நோயினுடைய உருவத்திற்கு வரும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது அந்த வழியை நீங்கள் மீண்டும் கொண்டு வருகின்றீர்கள். எங்கே காணப்பட்டே காணமே காணமே இல்லையோ, திரும்ப வரும் நினைக்கிறீங்க, திரும்ப வரும். நேற்று இல்லாமல் இருந்தது இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நேற்று கொடுத்த அந்த சுகத்தை நன்றியோடு பாதுகாத்துக் கொள்ளவில்லை. யார் கொடுத்தது என்பதை பற்றி சிந்திக்கவும் இல்லை, இருள்களிலிருந்து வெளியேறவும் இல்லை. அதன் காரணமாக மீண்டும் அதே இருள்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய நோய்களுடைய தன்மைகள் எந்த விதத்திலும் குறையாமல் உங்களுக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கெட்டதை நம்ப முடியும், நல்லதை நம்புவதற்கு பதிலாக போய் போய் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அதை மாற்றி சொல்லுங்கள், வந்து வந்து போதும்னு சொன்னாங்க. வரப்போகிறது அவ்வளவுக்கு உறுதியான முறை, போயிடங்கிறத நம்புறதுக்கு வழி இல்லை. காரணம் சிந்திக்கல. வந்து வந்து போகுதுன்னு சொல்லும்போது கரிசுக்கு நான் போகிறது அதிகமாக நம்புறேன்னு அர்த்தம். போய் போய் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் வர்றது தான் நம்புறேன்னு அர்த்தம். மோசமாகி போயிட்டுருக்கோம். இப்பவும் சரி, அவ்வளோ பேருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அது நீங்கிவிட்டது. இப்போ அந்த கஷ்டமும் இல்லை, துன்பம் இல்லை. அது பொருளாதார சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது அல்லது உடல் ரீதியான ஆரோக்கிய குறைவான சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாம் சுகமாகி இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இந்த சமயத்தில் இதை விட்டு வெளியே போகும்போது எனக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் திருப்பி கொண்டு வரும். இந்த ஒரு உயிரோட்டம் இல்லை, இந்த ஒரு எண்ணத்தின் மீது எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வாழ்ந்துட்டுக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மாயை. உள்ளத்தில் இப்போது நான் உணர்ந்ததுக்கு மட்டும்தான் சத்தியம்னு சொல்லிட்டுப்பார். இப்போ எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறேன், இதுதான் சத்தியம். இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தது அது அசத்தியம், அது கனவு உலகம். இப்பொழுது இருக்கிறது நனவு உலகம், சத்தியமான வாழ்க்கை. இந்த எண்ணத்தின் மீது உங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை இன்று நீங்கள் கொள்ள வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அளித்திருக்கக்கூடிய இந்த நன்மைகளின் மீது நீங்கள் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். சொல்லுங்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. எவனொருவனுக்கும் எந்த புகழும் கிடையாது, எனக்கும் எந்த பெருமையும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது. நான் நம்பிக்கை கொண்டேன் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான். இனி அவன் ஒருவனை தவிர இந்த நெஞ்சத்தில் வேறு எவனுக்கும் இடமில்லை என்பதை அறியுங்கள். அந்த ஒருவன் என்பது உருவமல்ல, அவனுடைய வாக்கு அருள் மிகுந்த இறை ஆற்றல் மிக்க ஆசீர்வாதம் என்பதை அறியுங்கள். கடந்த மாபெரும் சக்தியானது ஆசீர்வாதமாக உள்ளத்திருக்கின்றது. இந்த ஆசீர்வாதத்துக்கு பெயர் கடவுள். நான் உருவத்தை கொண்டு வந்துவிட்டு கடவுளை நீக்கிவிட்டேன். கடவுள் என்ற உருவத்தை கற்பனையை கொண்டு வந்துவிட்டு ஆசீர்வாதத்தை நீக்கிக் கொண்டேன். இங்கு வருகிறது என்னுடைய கேடுகள் அனைத்து. உள்ளத்தை உங்களுக்கு உரியதாக, இறைவனுக்கு மட்டுமே உரியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உரியதல்ல. இந்த நெஞ்சத்தில் உலகத்தில் உள்ள படைப்புகள் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எந்த பொருளும் எந்த மனிதனுக்கும் இயல்களுக்கும் கிடையாது. அவனுடைய ஆற்றல் மிக்க அந்த ஒரு வார்த்தையினுடைய நிம்மதிக்கும் அமைதிக்கும் தவிர அவனே இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். அந்த இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வாருங்கள். உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் உங்களை அவனை நிராகரித்துவிட்டு அவனுக்கு சமமாக நீங்கள் ஆக்கிக் கொள்கின்றீர்கள். இந்த கேடு இனிமேல் நிகழக்கூடாது. அனைத்து புகழும் நல்லா ஒருவனுக்கு என்ற அந்த உண்மையைக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை இன்று தொடரட்டும்.